ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டானா, அப்பா எனக்கு இந்த பர்த்டேக்கு எனக்கு ஒரு ஏரோப்ளேன் ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் செட்டு வேணும், சாரி ரயில் ரோட் செட்டு வேணும் அப்படின்னு கேட்டான். ட்ரெயின் செட், அந்த ட்ரெயின் செட்டு வேணும்னும் போது அவங்க அப்பா, மகனே, அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த மகனை ரொம்ப நேசிக்கிறாங்க, உனக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு, எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் செஞ்சு உனக்கு கொடுக்க போறேன், பெஸ்ட் கிஃப்டா நான் உனக்கு கொடுக்க போறேன், ஏன்னா உன்னுடைய படிப்புல நீ ஒழுங்கா இருந்திருக்க, உன்னுடைய பொறுப்புல ஒழுங்கா இருந்திருக்க, எங்களுக்கு எல்லா விதத்திலயும் கீழ்படிந்திருக்க, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்தோம்னா, அதுக்குனால உங்களுக்கு பெரிய கிஃப்டை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரு கொஞ்ச நாள் ரொம்ப பிஸியா இருந்தாராம். ரொம்ப நாள் பிஸியா இருந்து வீட்டுக்கூட சில நாள்ல வர முடியாம அப்பா ரொம்ப பிஸியா இருந்து பர்த்டே வந்துருச்சு. பர்த்டே வரும்போது எல்லா கேக் எல்லாம் கட் பண்றாங்க, கேக் எல்லாம் கட் பண்ணி பார்ட்டி நடக்குது, எல்லாம் ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாடுறாங்க. அப்போ இவன் எட்டி எட்டி பாக்குறான், அப்பா என்ன கிஃப்ட் ஏதாவது வச்சிருக்கிறாரா ஒன்னும் காணுமே அப்படின்னு. அப்புறம் அப்பா கிஃப்ட் ஜோப்ல இருந்து ஒரு சீட்டை எடுக்கிறானா, ஒரு என்வலப் இல்லைங்களா, மொய் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து அவர் கொடுக்கறானா அந்த பையனுக்கு. அந்த பையன் என்னடா பாக்ஸை காணோ ஒன்னும் காணோ, நம்ம என்ன கேட்டோம், ஏதோ ஒரு கொடுக்குறாரு, கிரீ பர்த்டே கார்டு கொடுத்துக்கிறாரு போன அப்படின்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப அவனுக்கு ரொம்ப ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை வெளியே காமிக்காம ஒரு ஒரு சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு சரி என்ன பண்றதுன்னு கொடுங்கன்னு சந்தோஷமா வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு சரி தொறுப்பான்னு கேட்கிறாரு அவங்க அப்பா. தொறுப்பானா சரி தொடர்ந்து பார்த்தா அது கிரீட்டிங் கார்டு மாதிரி இல்லை, லெட்டர் மாதிரி கூட இல்லையா, வித்தியாசமா இருக்கான். வித்தியாசமா இருந்து திறந்து பார்த்தா இது ஒரு லீகல் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கான். ஏன்னா இது லீகல் டாக்குமெண்ட்னு டைட்டில் டீடுன்னு பார்த்தா அந்த இந்தியன் சதர்ன் ஸ்பெசிபிக் ரயில்வே அதனோட டைட்டில் டீடு மாதிரி இருக்கா. என்னடா இதுன்னு, என்னப்பா இதுன்னா, இது சதர்ன் ஸ்பெசிபிக் ரயில்வேப்பா, கீழே பாரு கொஞ்சம் அப்படின்னு பார்த்தா அந்த அந்த ரயில்வே முழு ரயில்வேயும் கீழே பேர் ஓனருன்னு பேர் போட்டு இந்த பையனுடைய ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னு. அவங்க அப்பா அந்த ரயில் செட்டு வாங்கித்தரேன்னு நிச்சயமா பையன் ரயில் செட்டு தான் கேட்டான். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, இந்த சதர்ன் ரயில் பெசிபிக் ரயில்வேனா நம்ம இந்தியன் சதர்ன் ரயில்வே மாதிரி அந்த ரயில்வேவே வாங்கி கொடுத்துட்டார். யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி யோசிச்சு அவங்க அப்பா கேட்ட, இவன் கேட்டது அவங்க அப்பா கொடுத்தாரா, அதை விட தன்னால கற்பனை பண்ண முடியாத, எண்ண முடியாத, சிந்திக்க பார்க்க முடியாத, அவனால ஷாக்ல தாங்கவே முடியலையா, நான் இந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னாரா அப்படின்னு அந்த கிஃப்டை கொடுத்தாரு. அந்த மாதிரி தான், அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி தான் ஆண்டவர் செய்யறவர். ஏன்னா தன்னுடைய கிருபையின் அளவு எவ்வளவு பெருசு என்பத நம்ம மேல அவருடைய அன்பை காமிச்சு காமிக்க போற தேவன், நித்தியத்துக்கெல்லாம் அதைத்தான் காமிக்க போறார், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு. நம்ம அற்ப ஜனங்கத்தான், நம்ம ஒன்னும் இல்லாதவங்க தான், ஆனா அவருடைய இறையாண்மையின் தெரிந்து கொள்ளுதல், த சாவரன் எலெக்ஷன் வந்து லாட்ரி நம்ம தலைமையில விழுந்துருச்சு. என்ன பண்றது, நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம உற்சாகமா இருக்கிற ஜனங்களே இல்லை, நம்ம எவ்வளவு சொன்னாலும் ஆர்வத்தோடு இருக்கிற ஜனங்களே இல்லை, ஆனா நம்மளதான் தேர்ந்தெடுத்துட்டார் அவர். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சொன்னாலும் நம்மள தேர்ந்தெடுத்துட்டார். என்ன பண்றது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வந்து நம்ம எப்படி இருப்போம், எவ்வளவு நல்லா இருப்போம், எவ்வளவு பரிசுத்தமா இருப்போம், எவ்வளவு நன்றியா இருப்போம்ன்றத பொறுத்து இல்ல. ஈசா யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, அவர்கள் நல்லது கெட்டது செய்யறதுக்கு முன்பதாகவே, எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். நம்மள மாதிரி அற்பமா பிரயோஜனம் இல்லாத மக்கள் மேல அவருடைய பெரிய கிருபையின் அளவு கொட்டணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். அதைத்தான் நமக்கு விளக்கிட்டு வர்றார். அந்த சதர்ன் ரயில்வேல எத்தனை ரயில் இருக்கும், எப்படி அதை மேனேஜ் பண்றது, நான் ஓனர்னா நான் என்ன பண்ணுவேன், தலையெல்லாம் குழம்பி அவன் விழுந்துருவான் கீழே, அவ்வளோ பெரிய கிஃப்ட் அவனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு தலையெல்லாம் குழம்புற மாதிரி தான் ஆண்டவர் ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. அது என்னன்னு கூட புரிஞ்சுக்கிறதுக்கு விளக்கிறதுக்கு நமக்கு இப்போ முடியாது, வயசும் பத்தாதுன்ற மாதிரி. அந்த பையனுக்கு பத்தமா வயசு, சின்ன ரயில கேட்குறவன் அவனுக்கு போய் பெரிய இதை கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவர் பெரிய காரியத்தை கொடுக்குறாரு, நமக்கு புரிய மாட்டேன்து, பல விதங்களில் புரிய மாட்டேன்து. ஏன்னா அதனால தான் பைபிளில் சிறிய பிள்ளைகளே இல்லைங்களா, லிட்டில் சில்ட்ரன், லிட்டில் சில்ட்ரன் யோவான் ரொம்ப கூப்பிடுவார், என்னுடைய சிறுதான பிள்ளைகளே, அன்பான பிள்ளைகளே, ஏன் பிள்ளைகளே, ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போற வரைக்கும் வளர போறதில்லை, புத்தி வரப்போறதில்லை, நம்ம சின்னதே தான் நமக்கு பெருசு, பூமியே தான் பெருசு, சின்ன பிள்ளைங்க தான், வளர்ந்துகிட்டே தான் போவோம். அந்த மாதிரி பாருங்களேன், கடவுளுடைய கிருபை அவருடைய இறக்கம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அதை வந்து நமக்கு சொல்றது வந்து அடையாள மொழியில நமக்கு பேசிட்டு வரார். எபேசியர்ல சொல்ற மாதிரி அவருடைய அன்பின் ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை, விசாலத்தை அளக்க முடியாது. இங்க ஒரு ஏஞ்சல் அளக்க பாக்குறாரு பாருங்களேன், ஒரு ஏஞ்சல் அளக்க பாக்குறாரு, அளக்க முடியாது. அந்த அந்த கிஃப்டினுடைய ஒரு ஒரு சில பாத்தீங்களா, அது வளர்ந்துகிட்டே போகுது கிஃப்ட். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர், உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னார். கூட்டு போனார் ஒரு தேசத்துக்கு, அந்த தேசத்துக்கு கூட்டு போய் அந்த தேசம் ஒரு தற்காலிகமா தான் இருந்தாங்க. ஆனா அந்த உன்னுக்கு சந்ததி வந்து வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை போல் இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஆபிரகாம் ஒருபோதும் அந்த டைம்ல நினைச்சிருக்க மாட்டாரு, இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜாதிகள்ல இருந்தவங்க, எல்லா விசுவாசிகளும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் இல்லைங்களா, எல்லா ஜாதிகள்ல இருந்தும் எனக்கு பிள்ளைங்க கிடைக்கும்னு ஆபிரகாம் நினைச்சிருப்பாரா? ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டார் பாருங்களேன். ஒரு நாள் நினைச்சு பார்க்க முடியாது கிஃப்ட். அது மாத்திரம் இல்லாம வெறும் கானான் தேசம் மாத்திரம் இல்ல, புதிய வானம் புதிய பூமியில இருக்கக்கூடியது ஆபிரகாம் பிள்ளைங்க தான் இல்லைங்களா, அந்த வித்து தான் இருக்க போகுது, நிரந்தரமா அவருக்கு கிஃப்ட கொடுக்க போறார். அந்த மாதிரி ஆண்டவருடைய கிஃப்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அவருடைய சபையை பத்தி இங்க பேசிட்டு வர்றாரு இல்லைங்களா, பரலோகத்தை பத்தி, பரலோகத்துல இருக்கிற புதிய எருசலேம பத்தி பேசும்போது, ஒரு பாருங்களேன், அறியாத மக்கள், குருடா இருக்கிற மக்கள் வானத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு ஸ்டாரை பார்த்தாங்கன்னா ரொம்ப தூரத்துல ஒரு டாட் மாதிரி தெரியுது, ரொம்ப சின்னதா இருக்கே ஸ்டாரு, ரொம்ப தூரம் இருக்குதுன்னு தெரியுது. ஆனா ஒரு பைனாக்குலரை வச்சு ஒரு அஸ்ட்ரானமர் அவரு வச்சு பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும், இந்த பூமி ஒண்ணுமே இல்லப்பா, அந்த ஸ்டார் முன்னாடி அந்த ஸ்டார் இந்த பூமியை விட பல ஆயிரம் மடங்கு பெருசுன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி பரலோக காட்சிகள், பரலோக உயர்வு மகிமை எல்லாம் ஒரு இயற்கை மனுஷன், வளராத கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஸ்டார் மாதிரி தெரியும், மண்ணை ஒட்டி இருக்கிறவங்களுக்கு. ஆனா விசுவாசிகளுக்கு, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த பைனாக்குலர் வச்சு பார்க்கும் போது இந்த பூமி ஒண்ணுமே இல்ல பரலோகத்துக்கு முன்பதாக அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் நம்ம செய்ய பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு பைனாக்குலரை வச்சு பரலோகத்தை பத்தி இதுல புரிஞ்சுக்க பாக்குறோம். இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம், 21 இல்லைங்களா, ரெவலேஷன் 21 நம்ம 21:9 வசனத்துல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறோம். போன வாரம் கொஞ்சம் வேகமா பார்த்தோம், என்ன பார்த்தோம் இது வரைக்கும், யோவான ஒரு பெரிய மலைக்கு மேல அந்த தேவதூதன் கொண்டு போறத நம்ம பார்த்திருக்கிறோம். கொண்டு போய் என்ன சொல்றாரு, யாரை காட்டுறது கொண்டு போறாரு
பாருங்களேன்,
பைபிள்ல ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி அப்படின்னு வருத நம்ம பார்த்தோம் ஒரே இடத்துல. மனவாட்டினா என்ன, பிரைடு இல்லைங்களா, மனவாட்டினா பிரைடு, மனைவினா கல்யாணம் ஆன பொண்ணு. இப்போ சபைக்கு பேரு மனவாட்டி தான், கல்யாணம் ஆன மாதிரி பிரைடுன்னு தான் பேரு. இங்க என்ன, இது ஒரு இடத்துல தான் ரெவலேஷன்ல என்ன காட்டுறாரு, இவ்வளவு மனவாட்டியா இருந்த அவளுடைய நிலை, இப்போ மனவாட்டியா இருந்திருக்கிறா, ஆனா அவ மனைவியா ஆகுற ஒரு காட்சி, அவளுடைய நிகழ்காலம் அவளுடைய வரப்போற காலத்தை காட்டுற மாதிரி நமக்கு ஒரு காட்சி இங்க வருது. அதுல என்ன பார்த்தோம், மிகவும் பெரிதான ஒன்னா நம்ம பார்த்தோம்னா, மிகவும் பெரிதான மதில நம்ம பார்த்தோம். அது என்னத்தை குறிக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி இல்லைங்களா. ஒரு ஏன்னா இந்த எருசலேம் நகரம், புதிய எருசலேமை காட்டுறேன்றாரு. எருசலேம் நகரம் வந்து அவங்களுக்கு மதில்கள் இருந்துச்சு, பல டைம்ல சத்ருக்கள் வந்து அதை உடச்சி உடச்சி எருசலேம் நகரத்தையே சின்ன பின்ன ஆக்கிட்டாங்க. அதனால இந்த எருசலேம் அப்பேற்பட்ட எருசலேம் அல்ல, இது வந்து பெரிய மதில் நகரம், பெரிய மதில் உள்ள மிகுந்த நித்திய பாதுகாப்புள்ள, யாருமே அழிக்க முடியாத ஒரு இடம். அது மாத்திரம் இல்லாம 12 கேட்ஸ் அதுக்கு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்து எல்லா பக்கமும் கேட்ஸ் அப்படின்னா என்ன, எல்லா தேசங்கள்ல இருந்தும் அந்த சபையில சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பாக்குறோம். 3வதுல என்ன பார்த்தோம், 15வது வசனத்துல அவர் அதை அளவிட்டார். அளவிடும் போது எவ்வளவு அளவுக்கு வந்துச்சு, 12,000 ஸ்தாதியா அப்படின்னு வந்துச்சு இல்லைங்களா. நான் சொன்ன அது வந்து இங்க இருந்து ஒரு ஆக்ரா ஒரு ஸ்ரீநகர் தூரம் இருக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்துல நகரம்னா அது நகரம்னா ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த காலத்துல எல்லாம். அந்த காலத்துல அப்பேற்பட்ட நகரம்னா ரொம்ப பெருசு அவங்களுக்கு, 12,000 ஸ்தாதியானா ரொம்ப பெருசு. ஆனா அவ்வளவுதான் பரலோகம் இல்ல, 12,000 ஒரு அடையாளத்தை நம்ம பாக்குறோம். என்ன அடையாளம்? தேவனுடைய ஜனங்களுடைய முழுமையை அது குறிக்கிறது. புதிய ஏற்பாடுலயும் உள்ள பழைய ஏற்பாடுலயும் உள்ள தேவனுடைய எல்லா தெரிந்து கொள்ளுதலுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் போதுமான இடத்தை அது குறிக்கிறது. எல்லாத்துக்கும் போதுமான இடம். நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோம் வைங்களேன், இல்ல வாடகைக்கு போறோம் இல்ல ஒரு வீடை வாங்க போறோம்னா என்ன பாக்குறது? போய் இவ்வளோண்டு ஹாலு இவ்வளோண்டு பெட்ரூம் இருந்தா நமக்கு என்ன ரொம்ப கிராம்ப்டா இருக்குன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை இல்லைங்களா? ரொம்ப கிராம்ப்டா இருக்குன்னு இல்லைன்னா எங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு நம்ம வெளியூருக்கு போறோம் எங்கன்னா தங்க போறோம்னா ஒரு ஹோட்டல் போய் பார்த்தோம்னா இப்போ என் ஒய்ஃபு நானும் போய் ஜானும் போறோம்னா என் ஒய்ஃபு மூஞ்சி ரெண்டு மூணு ஹோட்டலில் போய் பார்ப்போம். அந்த ஹோட்டல் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா அவங்க முகம் பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு முறை கிடைக்கும் அப்படியே முறைப்பாங்க இதெல்லாம் ஒரு ஹோட்டல் இங்க தங்க கூட்டு வந்துருக்கீங்க. நான் பார்த்து முறைக்கும் போது நான் தெரிஞ்சுக்குவேன் அந்த முறைய சரின்னு, வாங்க வேற வேலை பார்க்கலாம் அப்போ அப்படி போயிருவோம். ஆனா ஒரு டைம் ஒரு ஹோட்டல்ல போய் பார்த்தா அது பெரிய ரூம் அழகா இருக்குது, வெளியே நல்ல சீனரி இருக்கு, அப்போ பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? அப்படியே கண்ணெல்லாம் பிரைட் ஆயிட்டா, எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, முகத்தை பார்த்தா தெரியும்ல. நம்ம என் வீடு வாடகை காலியா விட்டுருக்கோம், சில பேர் வரும்போது அவங்க முகத்தையே பார்ப்போம், அவங்க முகம் எப்படி இருக்கு, அவங்க சந்தோஷமா இருக்கு, அவங்க மூஞ்ச பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஸ்பேஷியஸா இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி பரலோகத்துல நான் போகும்போது மனவாட்டி அதை பார்த்து அவன் முகத்தை பார்த்த உடனே, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையெல்லாம் இது வரைக்கும் கற்பனை பண்ணதை விட மிகவும் ஸ்பேஷியஸா அழகா விஸ்தாரமான பரலோகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய நித்திய ஸ்தானம் எல்லோருக்கும் போதுமான இடத்த சந்தோஷமா நீ கொடுத்திருக்கிறேன் ஒரு அடையாளம், புரியுதுங்களா? ஒரு அதுக்கு தான் அளந்து பாக்குறதுன்றது. அடுத்ததாக என்ன பாக்குறோம் பாருங்களேன், அது என்னவா இருந்துச்சு நம்ம பார்த்தோம்னா ஒரு எல்லா பக்கமும் சமமா இருந்ததை நம்ம பார்த்தோம், சமம் இல்லைங்களா? சமம் போது ஒரு கியூப் அது குறிக்கிறது, கியூப் இல்லைங்களா? ஸ்கொயர் மாத்திரம் இல்ல, ஒரு கியூப் எல்லா பக்கமும் ஈக்குவல், மேல கீழே சைட்ல இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல பேக்ல எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஜியோமெட்ரியில என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட், அதுதான் பரிபூர்ணம். அதைத்தான் யூஸ் பண்றாரு அங்க பாருங்களேன், பரிபூர்ணம், பர்ஃபெக்ஷன். பரலோகம் வந்து ஒரு பரிபூர்ணமான இடம், எந்த குறைவும் இல்லாத ஒரு இடம், இட்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பரிபூர்ணம் மாத்திரம் இல்ல. ஒன்னு ராஜாக்கள் 6:20 எடுத்து படிச்சீங்கன்னா படிங்களா, 1 ராஜாக்கள் 6:20
சந்நிதி ஸ்நானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமா இருந்தது, அதை பசும் பொன் தகட்டால் மூடினான்.
பாருங்களேன், அந்த சந்நிதி ஸ்தானம்னா எதை பத்தி பேசுறாரு தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்தை. பழைய ஏற்பாடுல கோயில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? அவுட்டர் கோர்ட், இன்னர் கோர்ட், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இல்லைங்களா, மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவ பிரசன்னம், உடன்படிக்கையின் கூடாரம் இருந்துச்சு, கடவுளுடைய பிரசன்னம் இருந்துச்சு. அந்த இடம் ரொம்ப ஹோலி பிளேஸ், அந்த இடத்துல எல்லாரும் போக முடியாது. அந்த மாதிரி ஹோலி பிளேஸ்ல அது எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு பர்ஃபெக்ட் கியூபா இருந்துச்சு. அப்படின்னா என்ன? பரலோகம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹோலி பிளேஸ், அது எந்த விதமான பாவமும் அங்க பொறுத்து கொள்ளவே பட முடியாது. கடவுள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து அந்த ஆசாரியன் போவார், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவருக்கு ஒரு பெல்லு கட்டி கூட விடுவாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? இங்கெல்லாம் பெல்லு கட்டியிருப்பாங்க, ஏன் தெரியுமா அந்த பெல்லு? அவர் ஏதாவது அசுத்தரா இருந்து உள்ள போய் ஸ்பாட்லயே மண்டையை போட்டார்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பெல்லு ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா தெரியும் உயிர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு. அங்க போய் அவர் செத்துட்டார்னா பெல்லு நிக்கிடும், அப்பனா என்ன தெரிஞ்சிருச்சு? ஒருவேளை கயிறு கட்டிருப்பாங்களோ, பாடியை இழுத்துருவாங்க ஒருவேளை வெளியே, யாரும் போக கூடாது உள்ள. அவ்வளவு பயங்கரமான இடம், ஹோலினா ஹோலி பிளேஸ். அதனால அதான் பரலோகம் அப்படிப்பட்ட ஒரு இடம், கடவுளுடைய மகிமை பிரசன்னம், முழுமையான பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். இங்க பார்த்தோன்னா ஒரு அது ஒரு கியூபா இருந்துச்சு அந்த நகரம். ஏன்னா இது ஒரு செப்பரேட் இடம் இல்லை, அந்த நகரமே ஹோலி பிளேஸா இருந்துச்சு. ஒரு குவிஸ் குவஸ்டின் இந்த நேரத்தில் கேட்டு பார்ப்போம். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல என்ன படுத்து சொல்லுங்க, நீங்க ஏன் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களை ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்காங்களே, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கொஞ்சம் தைரியம் இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க பாப்போம், ஏன் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன? எதுக்காக நான் பரலோகத்துக்கு போக வேண்டும்? நித்திய காலம் அங்க இருக்க போகுது இல்லைங்களா, இட்டர்னல், மரணமே இல்லாத ஒரு நேரம் அங்க இருக்க போகுது. வேற காரணம் என்ன இருக்க முடியும்? அங்க எதிரே பாக்கலையே, எங்களை கேள்வி கேட்பீங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தோம் எழுப்பிட்டீங்க, யோசிச்சு சொல்லுங்க வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இயேசுவை பார்க்கணும், ஓகே, அது ஒரு நல்ல காரணம், இயேசுவை பார்க்கணும் அப்படின்றது. வேற
நம்ம
உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த மக்களாக நம்ம பரலோக மக்களாக நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், ஓகே. வேற சரி, நான் சொல்லணும்னு நினைச்சா எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்களா? சரி, எல்லா காரணம் முடிஞ்சிருச்சுங்களா? அப்பாவுடைய வீடு, ஓகே, நல்ல காரணம் இல்லைங்களா? அது வேற எங்கதான் போறது, அப்பா வீட்டுக்கு தான் போகணும், வேற எங்கதான் போறது வேற அப்படின்னு. ஆனா ஒரு நல்ல நோக்கம், பிரதானமான நோக்கம், நான் நிறைய பழைய விசுவாசிகளுடைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன், அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரு நோக்கத்தை பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஏன் போகணும்னும் போது இந்த காரணங்கள்லாம் இருக்கு, இருந்திருக்கு, அதெல்லாம் இதெல்லாம் பிரையாரிட்டி, முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இதெல்லாம் காரணங்கள் இருந்திருத்தா, நல்ல காரணங்கள் நீங்க சொன்னதான, முதல் காரணம் ஏன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க எல்லாமே சொல்ற ஒரு காரணம், காலில் பார்த்த மாதிரி பரிசுத்த ஸ்திரீகளுக்கு ரெண்டு குணம் ஃபுல்லா இருந்துச்சுன்ற மாதிரி எல்லா பரிசுத்தவான்களுக்கு இருந்த முதல் காரணம் ஏன் தாங்கள் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பரலோகத்துக்கு போகணும்ன்ற ஒரு குணமே ஒரு கிறிஸ்தவ குணமா மாறிட முடியாது. இந்த உலகத்துல கஷ்டம் இருக்குது, இந்த உலகத்துல வியாதி இருக்குது, இந்த உலகத்துல வேலை கஷ்டம் அதெல்லாம் இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு இடம் எங்க கிடைக்காது, பரலோகம் இருக்கும், அதனால தான் நான் பரலோகத்துக்கு போக நினைக்கிறேன்ன்றது வந்து அது இந்துக்களும் நினைக்கலாம், புத்தர்களும் நினைக்கலாம். பிரதானமா கிறிஸ்தவ காரணம் என்ன பரலோகத்துக்கு போறதுக்கு? மற்ற காரணங்கள் இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ காரணம் நான் பரலோகத்துக்கு போகணும்ன்றதுக்கு ஒரு ஒரு யூனிக் காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு யூனிக் காரணம் என்ன அப்படின்னா, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு பிரதானமான காரணம் ஒரு இந்துக்களோ ஒரு நிம்மதியோ கஷ்டத்துக்கோ இல்ல, ரொம்ப முக்கியமான காரணம், மத்ததெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நான் பாவமில்லாத ஒரு இடத்துல இருக்கணும். புரியுதுங்களா? பாவம் செய்ய முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கணும், அதாங்க எனக்கு வேணும். பாவமே நான் செய்யக்கூடாது, எந்த விதமான பாவமும் என்கிட்ட வரவே கூடாதுன்ற எண்ணம் நமக்கு எப்போ வருதோ, அதுக்காக எப்போ பரலோகத்துக்கு ஏங்குறோமோ அதுதான் பரிசுத்தாவியனுடைய காரணம் பரலோகத்துக்கு போறது. எல்லா பரிசுத்தவான்களுக்கு இருந்த காரணம், நான் பாவமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கணும். பரலோகம் பாருங்கள், இட்ஸ் எ கியூப், மகா பரிசுத்த ஸ்தலம். ஒரு அம்மாக்கு வந்து குவாட்ரிப்ளீஜிக், குவாட்ரிப்ளீஜிக்னா 30 வருஷமா அந்த அம்மா வந்து நல்லாதான் இருந்துச்சு, ஆனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இங்கெல்லாம் நரம்பு இதெல்லாம் கட் ஆகி இது வரைக்கும் ஓட செயலே இல்லை, வெறும் பேச முடியும் புரியுங்களா, வேற எல்லாம் வீல் சேர்ல உட்கார வைக்கணும், படுக்க வைக்கணும், தூக்கணும், இவ்வளவுதான் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வேலையை செய்யாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, புருஷன் கூடிய இருந்து 30 வருஷமா வாழ்ந்திருக்குது, 30 வருஷமா அப்படி வாழ்ந்திருக்குது, வீல் சேர்ல எல்லாரும் பாத்து ஒண்ணுமே தானா செய்ய முடியாது, 30 வருஷம் அப்படி வாழ்ந்திருக்கு. அந்த அம்மா ஒரு நல்ல விசுவாசி, அந்த அம்மா பேச பேசத்தான் அவங்க அந்த அம்மா புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு, யோசிச்சு பாருங்களேன், அப்படியே பைபிள படிக்கும், படிச்சு புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு, பேச பேச டைப் பண்ணி புக்ஸ் எல்லாம் எழுதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஆவிக்குறி ஜீவத்துல வளர்ந்த லேடி. அந்த லேடி ஒரு வாட்டி ஸ்பீக்கர்ல பேச வைக்கும் போது அவங்க கிட்ட அந்த லேடியை இன்டர்வியூ பண்றாங்க, எங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரம் அனுபவிச்சிருக்கீங்க, யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம், ஒண்ணுமே முடியாது, வெறும் பேசத்தான் முடியும், கத்தத்தான் முடியும், வலி எடுத்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு ஜெடோன்ற இல்லைங்களா, அப்படி. அந்த மாதிரி ஒரு லேடி என்ன சொல்லுது, இப்ப நீங்க பரலோகத்துக்கு போக போறீங்க, உங்களுக்கு எந்த வழியும் இல்ல, நீங்க பரலோகத்துக்கு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்க கை வேலை செய்யும், கால் வேலை செய்யும், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களான்னு. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே காரணம் பாவம் இல்லா ஏங்கிறதுக்கு ஒரே காரணம் பாவம் இல்லாத இருதயம் எனக்கு கிடைச்சா போதும். நான் இப்படியே இருந்துட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வேணும், பாவம் இல்லாத ஒரு இருதயம் எனக்கு வேணும். அதுதாங்க பரலோகத்துக்கு ஏங்க வேண்டிய ஒரு நல்ல உண்மையான காரணம். பரலோகம் வந்து ஒரு பரிசுத்த இடம், இட்ஸ் எ ஹோலி பிளேஸ், கடவுள் குடியிருக்கிற இடம். அங்க எந்த விதமான பாவமும் செய்ய முடியாத அந்த மாதிரி நம்ம ஆயிட்டு வரமா நீங்க யோசிச்சு பார்க்கணும். பாருங்களேன், நம்ம இருதயங்களை நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு அன்பான, போன வாரம் நம்ம பார்த்தோம், நம்மளை போஷித்து பராமரித்து வருகிற தேவனுக்கு தேவையான நன்றி எனக்கு இல்லையே. என்ன மனுஷன் நான், அவருக்கு நன்றி எனக்கு இல்லையே, அவருக்கு நல்லா அவரை ஸ்தோத்திரிக்க என்னால முடிய மாட்டேந்தே. இந்த பாடியை வச்சுக்கிட்டு முழுமையா முழு இதயத்தோடு அவர் அன்பு காட்ட முடிய மாட்டேந்தே என்னால, அதுக்காக தவிக்கிறீங்களா, அதுக்காக வேதனை படுறீங்களா? ஐயோ நான் நன்றி கேட்டவன், ஐயோ எனக்கு எவ்வளவு பெருமை இருக்குது, எவ்வளவு ஆங்காரம் இருக்குது, எவ்வளவு என்ன ரட்சித்து இவ்வளவுக்கு வச்சிருந்தாலும் எவ்வளவு மோசம் என் இருதயம், பாவம் இல்லாம என்னால இருக்க முடியலையே, சிந்தையில சுத்தம் எனக்கு இல்லையே, அப்படியெல்லாம் நம்ம ஏங்குறவங்க தான் பரலோகத்துக்கு ஏக்கம் நமக்கு வரும். ஏன்னா அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, முழு இதயத்தோடு தடையில்லாம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும், பரிசுத்தமா இருக்க முடியும், எந்த பரிசுத்த கெடுதலும் நமக்கு அந்த இடத்துல ஏற்பட முடியாது. அதுதாங்க ஒரு நல்ல கனி, நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு முதல் கனின்னு சொல்லலாம், முதல் கனி. அதுக்காகத்தான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஏங்கணும். சரி, நம்ம அதை பாக்குறோம், அது ஒரு கியூபா இருந்துச்சுன்னு பாக்குறோம். அடுத்ததாக அதனோட அஸ்திபாரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதனோட அஸ்திபாரம் எப்படி இருந்துச்சு சபைக்கு பாருங்களேன். இப்போ சபையை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, சபை ஒரு அஸ்திபாரம் இல்லாத, ஒரு நிலை இல்லாத, ஒரு கூடார வாசி மாதிரி சபை இருக்குது இல்லைங்களா, ஒரு பர்மனன்ஸே இல்லை. ஆனா அந்த இடத்துல 12 அஸ்திபாரங்கள் அந்த நகரம் கட்டப்பட்டதாக, அந்த அஸ்திபாரத்துக்கு எப்படி போட்டிருக்கு,
நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான்.
சரி, அங்க பாக்குறோம் அந்த அஸ்திபாரங்கள் இருந்துச்சு. அந்த அஸ்திபாரங்கள் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமான கற்களால கட்டப்பட்டதுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். 19 சரி படிங்க.
நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல்.
பாருங்களேன், நம்ம இப்ப சொல்லிட்டு வர்றாரு, பழைய காலத்துல ரொம்ப விலை உயர்ந்த கல் எதுவுமே அவர் விட்டு வச்சது இல்ல, எல்லா கல்லையும் அங்க சேர்த்துறாரு. நமக்கு அந்த சில கல்லுங்க என்னன்னு கூட தெரியாது இல்லைங்களா, எத்தனை பேருக்கு தெரியும், அதெல்லாம் பாத்துருக்கீங்க. நான் எப்படியாவது பாக்கணும்னு இன்டர்நெட்ல கொஞ்சம் பார்த்தேன் இல்லைங்களா, இன்டர்நெட்ல பார்த்தனா ஜாஸ்பர்னு போட்ட உடனே ரெட்டா ஒரு கலர் வருது. படிங்களா, நான் ஒரு தமிழ்ல வந்தா சொல்றேன், அது பாருங்களா, நான் விவரம் எழுதியிருக்க. அப்புறம் சஃபயர்,
முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம்.
இந்திர நீலம் பாருங்களா, அதுல வருது இந்திர நீலம்னா டீப் ப்ளூ, ஆழமான ப்ளூ கலர். அப்புறம்
மூன்றாவது சந்திரகாந்தம்,
சந்திரகாந்தம்னா அது ஸ்கை ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர்.
நான்காவது மரகதம்,
ஒரு ரேடியன்ட் பிரைட்டா கிரீன் கலர் கல். அப்புறம்
ஐந்தாவது கோமேதகம்,
ரெட், ஆழமான ரெட் கலர்.
ஆறாவது பதுமராகம்,
ஒரு பிங்க் ஆரஞ்சா இருக்குது அந்த கலர்.
ஏழாவது சொர்ண ரத்தினம்,
லைம் கலர் அது இருக்கும்.
எட்டாவது படிக பச்சை,
ஒரு அப்படியே மினுக்கிற மாதிரி ஒரு மின்ட் கலர் அது.
ஒன்பதாவது புஷ்பராகம்,
அது ஒரு கிறிஸ்டலைட்ன்ற மாதிரி ஒரு கலர். அப்புறம்
பத்தாவது வைடூரியம்,
ஒரு கிரீன், டார்க் கிரீன்.
பதினோராவது சுமீரம்,
ஒரு ரெட் ஸ்கார்லெட் கலர் அதுவும்.
பன்னிரெண்டாவது சுகந்தி,
இது ஒரு பர்பிள் கலர். பாத்தீங்கன்னா இந்த கல்லுங்கெல்லாம் வச்சு வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்ணுலயும் அதுலயும் உணர்வுகள்லயும் நமக்கு என்ன மாதிரி ஃபீலிங் வருது, ஹா வா ஊன்றது இல்ல, நம்ம எப்படி இருக்குது, அதிசயமா இருக்குதுன்ற ஒரு நம்ம சென்சஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய உணர்வு கொடுக்க கூடிய ஒரு கல். இப்ப பார்த்தாலும் அது ஒன்னு படத்துல இன்டர்நெட்ல பார்த்தாவே வா எப்படி இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கல்லுங்க. அந்த மாதிரி கல்லுங்களை வச்சு ஒரு பரலோகத்தை கட்டி இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இதுல ஆழமான சத்தியம் இருக்கிறது. நம்ம போன வாரம் பார்த்தோம் என்ன இந்த 12 கல்லுகள் என்ன குறிக்கிறது அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் பார்க்கலாம். யாத்ராம 28 அந்த பிரதான ஆசாரியர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் போவதற்கு அவர் ஒரு டிரெஸ் போட்டிருப்பார். அந்த டிரெஸ்ல அவருக்கு ஒரு பிரஸ் பிளேட்னு இருக்கும், இங்க ஒரு பிளேட். அதுல பாத்தீங்கன்னா இந்த 12 கல்லுகளை அவர் வச்சிருப்பார். 12 கல்லுகளையும் அதுல போட்டு வச்சிருப்பார். அது ஒரு கல்லும் எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் கோத்திரம், 12 கோத்திரத்தை குறிக்கிறதாக அந்த கல் இருக்கு. அந்த கல்லை தான் இங்க அவர் எடுத்து போட்டிருக்கிறாரு. இதுல என்ன காட்டுது? இந்த கல்லுகள் வச்சு அந்த பரலோகம் சபை கட்டப்படும் போது ஆண்டவருக்கு அந்த சபை எவ்வளவு மதிப்புள்ளது, பிரஷஸ் ஆனது. ஏன்னா நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருந்து அவர் அந்த நம்மளை எங்க சுமந்திருக்கிறாரு? அவர் நெஞ்சில சுமந்திருக்கிறார் இல்லைங்களா. அவர் நெஞ்சில சுமந்து நம்மள அவர் சுமந்து நமக்காக எப்பவும் ஜெபம் பண்றாருன்னு பரலோகத்துல பாக்குறோம் இல்லைங்களா. நமக்காக ஜெபம் பண்றாரு. என்னுடைய பிதா எனக்கு தந்தவர்கள், அவர்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரையும் நான் கடைசி நாளில் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்ற ஒரு கட்டளை அவர்கிட்ட இருக்கு. அவர் தான் அந்த மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போக போறார். யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம சில நேரங்களில் பல விதத்துல வழி தவறுகிறவர்களா இருந்தாலும், பேதுருக்கு அவர் சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்களேன், இயேசு வந்து தன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அவர் மனசுல வச்சு அவங்களுக்காக எப்பொழுதும் ஜபிக்கிறவரா இருக்கிறார் பிரதான ஆசாரியராக. அதைத்தான் நமக்கு இங்க புரிஞ்சுக்க பார்க்கணும். நமக்காக எப்பவும் ஜபிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் பேதுருக்கு சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க, பேதுரு எல்லாம் ரொம்ப ஒழுங்கா இருந்தவரா? ரொம்ப பெரிய விசுவாசியா? இல்ல. பேதுருவே, சாத்தான் உன்னை புடமிடும்படிக்கு என்னிடத்துல பர்மிஷன் கேட்டான், நான் என்ன பண்ண? உன்னுடைய விசுவாசம் இதாவாதபடிக்கு, ஃபெயில் ஆகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றார். அவனுக்காக ஜெபம் பண்ணி பேதுரு அங்க மினுக்கிறாரு பாருங்களேன். அந்த பேதுரு பரலோகத்துக்கு போனதுக்கு காரணம் அந்த பிரதான ஆசாரியர் அவருடைய ஊழியம். தோமா சந்தேகப்பட்டுறாரு. எப்படி சந்தேகப்பட்டாரு? இயேசுவை சந்தேகப்பட்டு போயிருந்திருக்கலாம். அந்த தோமா பரலோகத்துல இருக்கிறதுக்கு மத்த அப்போஸ்தலர்கள் எடுத்து பாருங்க, எல்லாரும் ஒரே ஓட்டம், இயேசுவை விட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. அவங்க எல்லாரும் அஸ்திபாரகம், அவங்க பேர்கள்லாம் போட்டுக்க. காரணம் என்ன? அவங்களுடைய திறமையா, அவங்களுடைய பெரிய விசுவாசமா? இல்லவே இல்லை. அந்த பிரதான ஆசாரியர் பரலோகத்துக்கு போனவர், அவங்க அந்த அத்தனை கல்லுகளையும் தன்னுடைய நெஞ்சில சுமந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களை சீர்படுத்தி பரிசுத்தாவை அனுப்பி அவங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவங்கள முத்துக்களா மாத்தினவர், அவருடைய ஊழியம் அதுல விஷயம் இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணும் பாருங்களேன். அவருடைய மனசுல நம்ம எப்பவும் இருந்துகிட்டு இருக்கோம். நமக்காக எப்பவும் பரிந்து பேசுறவரா இருக்கிறார். சரி, அடுத்ததாக என்ன? சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். போன வாரம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம், அதை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, யோவான் இதுவரைக்கும் தன்னால முடிஞ்ச முயற்சி, பரிசுத்தாவி உதவியோடு தன்னால முடிஞ்ச முயற்சியில அந்த ரோடு தங்கத்துல இருக்கும், பியூர் கிளாஸ்ல இருக்கும், பல விதமான கற்கள்ல கட்டிருக்கோம்னு இதுவரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே அந்த பரலோகத்தினுடைய எக்ஸ்டீரியர் தான். எக்ஸ்டீரியர்னா அந்த நகரத்தினுடைய வெளிப்புறத்தை தான் அவர் விவரிச்சார். இன்டீரியரை பத்தி அவர் பேசியிருக்காரா? அந்த நகரத்துடைய ஃபவுண்டேஷனை பத்தி பேசினாரு, அந்த நகரத்துடைய சர்வரை பத்தி பேசினாரு, அது என்ன மாதிரி கல்லுல கட்டி இருக்குன்னு பேசினாரு. வெளியவே அப்படி கட்டி இருந்தா அந்த உள்ள எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு வார்த்தைகள் இல்ல, பாஷை இல்ல. அதனால அவர் என்ன பண்றாரு? அவருக்கு சொல்ல முடியலனா அவர் திருப்பி அவர் டெக்னிக் போறாரு. என்ன பண்றாரு? அங்க என்ன இல்ல அப்படின்றத சொல்லி நமக்கு விளக்க பாக்குறார். இன்டீரியரை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு? பத்மராகம், வைதூரியம், என்னன்னோ கல் எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. இப்ப வேற என்ன மனுஷ பாஷையில இருக்குது உள்ள விளக்குறதுக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. அதனால ஒரு நாலு காரியம் அந்த இன்டீரியர்ஸ் பத்தி பேசும்போது நாலு காரியம் அங்க இல்ல அப்படின்றார். என்னதான் பாப்போமே 22 இந்த படியில.
அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை.
முதலாவது அங்க தேவாலயத்தை நான் காணவில்லை அப்படின்றார். தேவாலயம் அங்கே இல்லை. அது ரொம்ப ஒரு ஷாக் கொடுக்கிற விதம் ஒரு விதத்துல. ஏன்னா யூதருங்க எருசலேமுக்கு போனாவே எருசலேமுக்கு மையமா இருக்கக்கூடிய காரியமே தேவாலயம் இல்லைங்களா. மத்த மதக்காரன் சொல்லுவாங்க, ஆலயம் இல்லாத ஊர்ல குடி இருக்காத இல்லைங்களா. தேவாலயம் ஊர் ஊர்ல இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன பயங்கரமான அர்த்தம்? தேவாலயம் இல்லையா பரலோகத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, தேவாலயம்னா என்ன? தேவாலயம்னா கடவுளுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலம். இல்லைங்களா? கடவுளுக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலம். அவர் அந்த ஆலயத்தை ஆரம்பிக்கும் போது எக்ஸோடஸ் யாத்ராமத்தில் ஒரு டென்ட் போட்டு தான் அந்த ஆலயம் ஆரம்பிச்சிச்சு. மோசே மூலமா அந்த டென்ட் போட்டு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த ஆலயம் தாவீது கட்டணும்னு விரும்பி அதுக்கப்புறம் சாலமன் கட்டினார். அந்த ஆலயம் இடிஞ்சு போய் அதுக்கப்புறம் யார் கட்டினது? அதுக்கப்புறம் கட்டினது அவங்கலாம் வந்து திருப்பி அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ண பார்த்தாங்க. அப்புறம் திருப்பி புதிய ஏற்பாடுல சிறப்பா கட்டியிருந்த ஆலயத்தை யார் கட்டினது? ஏரோத் கட்டியிருந்தார் இல்லைங்களா? ஏரோத் தான் அவருக்கு அந்த ஃபேமஸ் ஆகணும்னு அவர் கட்டி வச்சிருந்த மகா பெரிய ஆலயம். நம்ம ஊர்ல ஒரு பெரிய கேக் பண்றோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பெரிய கேக் மாதிரி இருக்கும் அந்த ஆலயம். அவ்வளோ பெருசா இருக்கும் அந்த ஆலயம். ஆலயம்னு எடுத்து பார்த்தோம்னா அந்த தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு இடம். ஆனா அந்த ஆலயம் வந்து தேவன் தன்னோட ஜனங்களோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறார் அப்படின்றது அவங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு அந்த ஆலயம் இருந்துச்சு. அவருடைய பிரசன்னமும் அந்த இடத்துல இருந்துச்சு இல்லைங்களா? இஸ்ரவேல் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கூடாரம் நடுவுல இருக்கும், அவங்களுடைய டென்ஸ் எல்லாம் அது சுத்தி இருக்கும். அவங்களுக்கு நடுவுல கடவுள் இருக்கிறார், கடவுளோடு நம்ம உறவு வைத்துக்கணும், நம்ம சுத்தமா இருக்கணும்ன்ற உணர்வெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு விதத்துல அவங்க கிட்ட கடவுள் இருந்தாலும் அவங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய பிரிவினை இருந்துச்சு. கடவுள் ஒரு பெரிய பிரிவினை வச்சிருந்தார். எப்படி பிரிவினை? பல விதங்கள்ல பிரிவினை. பாருங்களேன், அந்த ஆலயமே அவுட்டர் கோர்ட்டு இன்னர் கோர்ட்டு மகாபரிசுத்த ஸ்தலம். அது மாத்திரம் இல்லாம ஆசாரியர் காரியங்கள் வச்சிருந்தாரு, பலிகளை வச்சிருந்தாரு, பீடத்தை வச்சிருந்தாரு, பல காரியங்கள் சடங்குகள் எல்லாத்தையும் வச்சு கடவுள் தங்களுக்கு மத்தியில இருந்தாலும் தங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு விதத்துல பெரிய லேயர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்துதான் அவங்க கடவுள்கிட்ட போகணும். அது கடவுள் தனி இடத்துல தனக்கே ஒரு இன்சுலேட்டடா இருந்தார். யாருமே கிட்ட வர முடியாத ஒரு இடத்துல அவர் இருந்தார். யோசிச்சு பாருங்க, அந்த கடவுள்கிட்ட போகணும்னா மகாபரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். எப்பதான் போக முடியும்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல தான் போக முடியும். அதுவும் வெறும் கையா போக கூடாது, ரத்தத்தை எடுத்துக்கிட்டு தான் போக முடியும். அது ஒரு மணி நேரத்துக்கு மேல அங்க இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அதான் கடவுளுடைய பிரசன்னம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா இங்க என்ன நடக்குது? அப்படி கடவுளுடைய பிரசன்னம் இங்க வந்து அந்த எந்த விதமான அந்த பிரிவினையும் இல்லாத ஒரு நிலைக்கு போயிருது. ஏன் அப்படின்னா அந்த சபை அந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு அந்த சபை அந்த நகரமே ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் மகாபரிசுத்த ஸ்தலமா மாறிடுது. எங்க ஒரு பிரதான ஆசாரியரே போய் ஒரு மணி நேரம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாத இடம் என்று இருக்கும்போது இப்போ நித்தியமா நம்ம அந்த இடத்துல இருக்கும்படிக்கு மாறி போகுது. பாருங்களேன், அதனாலதான் அங்க ஆலயம் இல்லை. ஏன்? அந்த முழு நகரமே மகா பரிசுத்த ஸ்தலம், கடவுள் அங்க குடி இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் அவருடைய பிரசன்னம், முழுமையான பிரசன்னம் இருக்கு. எந்த விதமான பிரிவினை இல்லாத ஒரு பிரசன்னம் அங்க இருக்கு. எந்த ஒரு பிரிவினை அங்க தேவைப்படுறது இல்ல. பாருங்களேன், புதிய ஏற்பாடுல ஒரு ஒரு பிரீச்சர் நல்லா எழுதியிருந்தாரு. புதிய ஏற்பாடுல சபை வந்து தேவனுடைய ஆலயம்னு கருதப்படுது இல்லைங்களா? தேவனுடைய ஆலயம். ஆனா பரலோகத்துல சபையில தான் ஆண்டவர் இருக்கிறாருன்னு வருது. ஆனா பரலோகத்துல ஆண்டவருக்குள்ளதான் சபை இருக்கும். ஆண்டவர் தான் சபையுடைய ஆலயமா மாறிடுறார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அந்யோன்யமான ஒரு பிரிவினை இல்லாத கடவுளுடைய முழுமையான பிரசன்னம் கடவுளுடைய நம்மளால இதுதான் நித்திய ஜீவன். நம்மளால யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு பெரிய ஒரு ஒரு பேரின்பம், கடவுளுடைய பிரசன்னத்தை பேரின்பம். ஒருத்தர் ஜோனாதன் எட்வர்ட்ஸ், அவர் பெரிய தியாலஜின், அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அன்என்டிங் ஹாப்பினஸ் இன்கேப்பபிள் ஆஃப் எக்ஸாஜிரேஷன். சொல்லி முடியாத, முடிவில்லாத பேரின்பம், அது பெருசுபடுத்தி சொல்லவே முடியாது நம்மனால். அப்பேற்பட்ட ஒரு இடம். ஆகவே அங்க ஆலயம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கும் நமக்கும் எந்த விதமான இடைவேளை இல்லாத ஒரு இடத்துல கடவுளுக்குள்ள நம்ம, நமக்குள்ள கடவுள்ன்ற மாதிரி முழுமையான பிரசன்னத்தில் வாழப்போறோம். சரி, தொடர்ந்து நம்ம படிப்போம். வேற என்ன பாக்குறோம்? முதலாவது ஆலயம் இல்ல, ரெண்டாவது
சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோருமே அதற்கு ஆலயம்.
அவரே ஆலயமா இருக்கிறாரு.
நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை.
பாருங்களேன், நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை. ரெண்டாவது அங்க என்ன இல்ல? சூரியனும் சந்திரனும் அங்க இல்ல. ஏன் சூரியனும் சந்திரனும் இல்ல? நம்ம இந்த உலகத்துல, நம்ம இந்த உலகமே பொறுத்து இருக்கிறது, இந்த உலகமே ஒளி ஒளிக்கு ஊற்றா இருக்கிறது சூரியனும் சந்திரன். சூரியனும் சந்திரனும் இல்ல, நம்ம இல்லவே இல்லை இல்லைங்களா. நம்ம இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கறது, நம்ம எல்லாம் ஆச்சரியமா சன்செட்டும் சன்ரைஸும் பாக்குறது அவ்வளவு அதிசயமா இருக்கு. ஆனா அந்த சூரியன் சந்திரனே வேஸ்டா போயிடும் கடவுளுடைய பிரசம் பெரிய மகிமைக்கு முன்பதாக. புரியுதுங்களா? ஒரு பகல் வெளிச்சம் பயங்கரமா வெயில் அடிக்கும் போது கேண்டில் கொளுத்துனா என்ன யூஸ்? யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம மிகப்பெரிய விதத்துல இந்த உலகத்துக்கு சூரியன் சந்திரன் ஒளின்னு நினைக்கிறோம், அதோட பயங்கர குளோரியஸ் நினைக்கிறோம். ஆனா கடவுளுடைய குளோரிக்கு முன்பதாக சூரியன் சந்திரன் வந்து ஒன்னும் இல்லாம போயிருது. ஐசாயால சொல்றாரு, சூரியன் வெக்கப்பட்டு போகிறது, சந்திரன் தலைகுனிந்து போகுது. அவங்களுக்கு வல்லமையா இல்ல, ஏன்னா கடவுளுடைய மகிமை குளோரி அங்க இருக்கிறதுனால. அப்புறம் தொடர்ந்து படிங்க.
தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பிட்டது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள், அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை.
பாருங்களேன், இன்னொன்னு என்ன பாக்குறோம், ஒண்ணு ஆலயம் இல்ல, ரெண்டாவது அங்க சூரியன் சந்திரன் இல்லன்னு பாக்குறோம், அங்க நைட் இல்லன்னு பாக்குறோம். இதெல்லாம் அடையாள மொழி, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு அடையாளமா அவர் சொல்றாரு. சூரியன் சந்திரன் இல்ல, லைட் இல்ல அப்படின்னா டேஸே இருக்காதா, நாட்களே இருக்காதா? இன்னும் அடுத்த அதிகாரத்துல பார்த்தா ஒவ்வொரு மாதமும் அந்த மரம் கனி கொடுக்கும்னு வருது. நைட்டும் டே இல்லைன்னா மாத கணக்கு எப்படி வர முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அதனால இது ஒரு அடையாளமா சொல்லப்படுது. நைட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நைட்ல எந்த அந்த காலத்துல நைட் எல்லாம் மூடி வச்சிருப்பாங்க, பெரிய ஆபத்து, பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா. நைட்ல தான் அட்டாக்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி எந்த விதமான அட்டாக்ஸும் அந்த இடத்துல வர முடியாது. அந்த இடத்துல என்ன வரும்னு போட்டிருக்கு, ராஜாக்கள்
பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்,
அப்புறம்
அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை, உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
பாருங்களேன், இது நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். இந்த வசனம் பாருங்களேன், இதான் பைபிள. பைபிளை பொறுத்து தான் நம்ம பரலோகம் என்ன இருக்கணும். நம்மளாம் நினைச்சுக்க கூடாது பரலோகம்னா என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாரும் மூஞ்சி ஒரே மாதிரி ரோபோட்ஸ் மாதிரி ஆயிருவோம், எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருப்போம், எல்லாரும் வெள்ளையா இருப்போம், அப்படியே பொம்மைங்களா நின்று ஆயிரக்கணக்கான பொம்மைங்களா நின்றுட்டு இருப்போம், எல்லாரும் ஒரு ஸ்வரமண்டலங்களை வச்சுக்கிட்டு மேகத்துல அப்படியே இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருப்போம்ன்றது தான் பரலோகம் நினைச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? இங்க என்ன போட்டிருக்கு பாருங்களேன், நம்ம பூமியில இருக்கிற பல காரியங்கள் பரலோகத்துல இருக்கும். யோசிச்சு பாருங்க, பூமியில இருக்கிற பல காரியங்கள் இருக்கும். பூமியில இருக்கிற தேசங்கள், கோத்திரங்கள், ராஜாக்கள் எல்லாரும் அங்க இருப்பாங்கன்னு போட்டிருக்கு பாருங்களேன். ஏன்னா யோவான் பரலோகத்துல ஒரு காட்சியை பார்த்து எல்லா கோத்திரம், எல்லா ஜாதி, எல்லா பாஷைக்காரர்கள் அங்க இருக்கிறாங்கன்னு போது எப்படி யோவானுக்கு தெரிஞ்சிச்சு? ஏன்னா அவனால பார்க்க முடிஞ்சு. அங்க நீக்ரோஸ் நிக்கிறாங்க, அங்க வெள்ளக்காரங்க நிக்கிறாங்க, அங்க பார்த்தா பல ஜாதிக்கு ஊர் நிக்கிறாங்க இல்லைங்களா. சில ஏசியன்ஸ் நம்ம ஊருக்காரெல்லாம் நிக்கிறாங்க. எல்லா கோத்திரத்தாரா அவர் பார்க்க முடியுது. பூமியில இருக்கிற மாதிரி பல காரியங்கள் அங்க பார்க்க முடியுது. ராஜாக்கள் தங்களுடைய பூமியின் மகிமையை அங்க கொண்டு வருவார்கள். என்ன, இந்த உலகத்துல ராஜாக்கள் சரித்திரத்துல எத்தனை குளோரி மகிமையெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த மகிமையின் பல காரியங்கள் பரலோகத்துல வரும். அதான் நமக்கு இந்த வசனத்து சொல்லப்படுது பாருங்களேன். இந்த பூமியில நம்மளை பாக்குறோம், ஒரு அழகா ஒரு சிங்கர் பாடினார்னா, சிங்கர் சிங் பண்ணாங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா சிங் பண்றாங்க. மியூசிக் போட்டாங்கன்னா எவ்வளவு சிறந்த விதத்துல மியூசிக் போடுறாங்க. ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, ஒரு சயின்டிஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கிறாரு, என்ன அதிசயமா கண்டுபிடிக்கிறாரு. பாவத்துல வீழ்ச்சி அடைந்த மனிதர்களே இவ்வளவு பெரிய காரியங்கள் இவ்வளவு சிறந்தா செய்ய முடியும்னா, அவங்க பாவத்திலிருந்து விடுபட்ட பிறகு எவ்வளவு உச்சகட்டத்துல செய்ய முடியும் யோசிச்சு பாருங்களேன். சாபமா இருக்கிற உலகத்திலேயே இவ்வளவு நல்லா செய்ய முடியும்னா, கடவுள் சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் பரலோகத்துல ஒரு பாட்டுல வருது, நம்ம அங்க போய் கண்டுபிடிப்போம், ஆராய்ச்சி செய்வோம், பெரிய பெரிய காரியங்களை செய்வோம், பெரிய பெரிய திறமைகளை காண்பிப்போம், பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய மகிமையை கொண்டு வருவாங்கன்னா உலகத்துல இருக்கிற பல காரியங்கள் பாவம் இல்லாம சிறந்த விதத்தில் ஃபுல் பொட்டன்சியல்ல பரலோகத்துல இருக்கோங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு போர் இல்ல பரலோகம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு ஒரு அப்படி இருக்கிற மாதிரி இல்ல, எல்லாரும் சுரமண்டல வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு பாருங்களேன். அதுதான் நமக்கு இங்க சொல்லப்படுறதை பாக்குறோம். அந்த பரலோகத்துல எல்லா மனிதர்களும் தேவ சாயலா நித்திய நித்தியமா கண்டுபிடிக்கிறதும் ஆராய்க்கிறதும் சிருஷ்டிக்கிறதும் டெவலப் பண்றதும் எல்லாமே கடவுளுடைய மகிமைக்காக பாவம் இல்லாம செய்யப்படுறத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம அங்க இருள் இல்லைன்னு பாக்குறோம். அடுத்ததாக
தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
கடைசியா இதோடு நம்ம முடிக்கலாம். இதோட அந்த வசனம் முடியுது இல்லைங்களா, அதிகாரம் முடியுதா? கடைசியா அந்த அதிகாரம் முடியுது. அடுத்தது நம்ம தொடரப்போது இது வரைக்கும் என்ன பாக்குறோம், பரலோகத்துடைய இன்டீரியர்ஸ் பத்தி அவர் பேசிட்டு வரும்போது அவர் ஒன்னும் சொல்லல. பாருங்களேன், விவரம் ஜாஸ்தி கொடுக்கல. அங்க என்ன இருக்காது, உள்ளுக்குள்ள உள்ள என்ன இருக்காது, அந்த ஆலயம் இருக்காது. ஆலயம் இருக்காதுன்றது அல்லேலூயா, கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு நம்ம சொல்லணும். ஏன்னா எப்ப பாரு ஆலயம் ஆண்டவரையும் நம்பியும் பிரிச்சு தான் வச்சிருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்தா தான் நமக்கு ஆண்டவர் இல்லைங்களா, சபை டெய்லிவான ஆண்டவர், ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர். ஆனா உலகத்துல வாழ முடியுதா? சில பேர் சொல்றாங்க நான் அப்படி வாழ்ந்துருவேன் இப்படி வாழ்ந்துருவேன், இல்ல உலகத்துல உலகம் நம்மள விட மாட்டேந்தே, பாவ மரணம் உற மாட்டேந்தே, நமக்கு எவ்வளவு ஏங்குறோம். ஆனா பரலோகத்துல ஒவ்வொரு செகண்டும் ஆலயம் தான். நம்ம இருக்கிற இடம், போற இடம், பாக்குற இடம், இருக்கிற இடம், மூச்சு விடுற இடம் எல்லாமே ஆலயம் எப்படி இருக்கும். அதுக்காகத்தான் பரலோகத்துக்கு ஏங்கணும், பரலோகத்துக்கு ஏங்கணும். முதலாவது அந்த ஆலயம் இல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஆண்டவர் நம்ம பிரிய முடியாத ஒரு இணைப்புல இருக்க போறோம். ரெண்டாவது அங்க ஒளி இல்ல, அங்க சன் அண்ட் மூன் இல்ல இல்லைங்களா, சன் அண்ட் மூன் அதெல்லாம் மங்கிப்போம். உலகத்துல இருக்கிற பெரிய மகிமையெல்லாம் மங்கிப்போம். ஆண்டவரே அதுக்கு அவருடைய குளோரியே பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். மூன்றாவதாக அங்க இரவில்லை, அந்த இரவில்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கடைசியாக அங்க என்ன நுழைய முடியாதுன்றார். ஓ, இப்படி பரலோகம் இருந்துச்சுன்னா வாங்கையா போலாம், கூட்டமா கும்பலா ஒரு கோவிந்தா சொல்லிட்டு கூட்ட கூட்டமா போயிடலாம் பரலோகத்துக்குன்னும் போது அங்க ஒரு கேட்டை போடுறார். அங்க ஒரு கேட், ஏதேன் தோட்டத்துல அவர் அந்த விருட்சம் ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஏஞ்சல நிக்க வச்சு ஒரு கேட்டை போட்ட மாதிரி இங்க ஒரு கேட்டை போட்டு முடிக்கிறார். என்ன கேட்டு பாருங்களேன்,
ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ
இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம்
தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை.
தீட்டுள்ளதும் அருவறுப்பும் பொய்யை நடப்பிக்கிறவர்கள் பாருங்களேன், இது இருக்கிறவங்க பரலோகத்தில் வர முடியாது. இது இருக்கிறவங்க பரலோகத்தில் வர முடியாது. தீட்டு உள்ளவர்களும் அருவறுப்பும் உள்ளவர்கள். யோசிச்சு பாருங்க என்ன அப்படின்னா, தீட்டுள்ளது அருவறுப்பு உள்ளது அப்படின்னா பாவம் தீட்டு உள்ளது இல்லைங்களா. பாவம் நம்மளை எவ்வளவு அளவுக்கு தீட்டுப்படுத்தி இருக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாவம் வந்து நம்மளை பயங்கரமா தீட்டுப்படுத்தி இருக்கு. நம்ம பார்க்கிறோம் வேதத்தின் படி த டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன் அப்படின்னு ஒரு போதகம் இருக்கு. அதாவது ஆதாமுல பாவத்தில் விழுந்த நம்ம, நம்ம தலையிலிருந்து காலு வரைக்கும் பாவத்துல சகல விதத்திலயும் நம்ம தீட்டுப்பட்டுட்டோம். சகல விதத்திலயும் தீட்டுப்பட்டாச்சு. ஒரு தலையிலிருந்து காலு வரைக்கும் பாவம் விட்டா வேற ஒண்ணுமே நம்ம கிட்ட இல்ல. பாவத்தினால் சகல விதமா தீட்டுப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ நம்ம கடந்த கால பாவங்களை யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஆண்டவர்கிட்ட வர முடியாத காலங்கள்ல எவ்வளவு பாவத்தை தண்ணி மாதிரி குடிச்சு வாழ்ந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம செய்யும் போது அந்த பாவம், ஒரு பாவம் ஒரு வாட்டி செஞ்சிட்டோம்னா அந்த பாவம் மத்த இன்னும் அந்த பாவத்துக்கு ஒரு ஊற்றை ஏற்படுத்தின மாதிரி, புரியுதுங்களா? ஒரு பாவம் நல்லா ஒருத்தன் பொய் சொல்லு நாலஞ்சு பொய் சொல்லிட்டுமே அதுக்கப்புறம் ஒரு ஊற்று ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தப்பான வழியில போட்டோம், அவன் தப்பான ஊற்று. எத்தனை பாவங்கள் செஞ்சு எத்தனை பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். அந்த பாவங்கள்லாம் என்ன ஆச்சு, நமக்கு வேண்டாம் நம்ம மறந்து போயிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக ஃப்ரெஷ்ஷா தீட்டுப்பட்டவர்கள் மாதிரி நம்ம இல்ல. யோசிச்சு பாருங்களேன், தீட்டுப்பட்ட எந்த காரியமும் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு போட்டிருக்கு. இதை பார்த்து நம்ம எல்லாம் தலை மேல கை வச்சுக்கவானா? நம்ம எல்லாம் தீட்டுப்பட்டவங்க தானே. பிறப்புறதுக்கு முன்னே தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால், தீட்டிலேயே நம்ம பிறந்திருக்கிறோம். தீட்டுல பிறந்தது மாத்திரம் இல்ல, நம்முடைய மூல பாவம் மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆக்சுவல் சின்ஸ், எத்தனை பாவங்கள் செஞ்சு தீட்டுப்பட்டிருக்கோம். நம்ம நம்ம மைண்டு, ஹார்ட், உள்ளம் எல்லாமே தீட்டுப்பட்டிருக்குது. சரி போட்டவன் ஆண்டவர் நம்மள கழுவி ரட்சித்து பரலோக வச்சிருக்கிறார் சபையில. இப்பயாவது ஒழுங்கா இருக்கிறோமா? நமக்கு எஞ்சி இருக்கிற பாவம்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ரிமைனிங் சின்ன்ற டாக்டரின் நம்மள சும்மா விடுதா, எப்படி வதைக்குது. சில நேரங்கள்ல சாம்சனை கட்டின மாதிரி நம்ம கட்டிட்டோம்னு நினைக்கிறோம், அது இல்லைங்களா, கட்டி அதை கட்டி ஆச்சுன்னு நினைக்கிறோம். சாம்சன் பிலிஸ்டீன்ஸ் வந்தாச்சுன்னா அந்த கயிறு அவன் உடச்சுக்கிட்டு வர மாதிரி எந்திரிச்சு வருது பாருங்களா. குணங்கள், பாவ குணங்கள், பாவ எண்ணங்கள், பொறாமைகள், எவ்வளவு பெருமை நமக்கு இருக்குது பாருங்களேன், எவ்வளவு கோபம் நமக்கு வருது பாருங்களேன். இதெல்லாம் நம்மள தீட்டுப்படுத்தல, எவ்வளவு தீட்டு நம்மள யோசிச்சு பார்த்தோம்னா தலையில இருந்து கால் வரைக்கும் தீட்டு உள்ளவன், நம்ம அங்க போக தீட்டுப்பட்டது எதுவுமே அங்க வர முடியாதுன்னு போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் தீட்டுப்பட்டவங்க. கடந்த கால பாவங்கள், பயங்கரமா பாவங்கள், நிகழ்காரிய பாவங்கள், அது மாத்திரம் இல்ல ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்மளுடைய எஞ்சி இருக்கிற பாவம் நம்மளை எவ்வளவு தீட்டுப்பட வைக்குது, எவ்வளவு மோசமா செய்யுது. அது அப்படி அதோட அவர் நிறுத்தி இருந்தாருனா நம்ம தலை மேல துண்ட போட்டுட்டு பரலோகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம போயிடணும். தீட்டுப்பட்டது எதுவும் பாருங்களேன், தீட்டும் அருவறுப்பும் உள்ள எதுவும் பரலோகத்தில் வர முடியாதுன்னு நமக்கு போட்டிருக்கு. அதுக்கு என்ன வழி, அப்படியோ அதோடு நிறுத்தியிருந்தா நம்ம எல்லாம் அழிஞ்சோங்க. ஆனா ஒரே ஒரு வழி தான், என்ன படிங்களை தொடர்ந்து
குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
ஆட்டுக்குட்டியானோட புக்ல இருக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டுக்குட்டியான புக்ல இருந்தா நான் என்னன்னா பண்ணிட்டு இருப்பேன், ஆட்டுக்குட்டியான புக்ல இருக்க நான் பரலோகத்துக்கு போறேன்னு அர்த்தம் இல்ல. நீ ஆட்டுக்குட்டியான ஒரு புக்ல நீ இருந்தீனா உனக்கு சில காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும், சுவிசேஷத்தை கேட்டு நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாய். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நீ உன் பாவங்கள்லாம் கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுற, நீதிமான் ஆக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக நீ நீதிமான் ஆவ இல்லைங்களா. விசுவாசித்து தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் உன் ஆண்டவர் நீதிமான் ஆக்கிறார். அது நடக்கும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அது நடக்கும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு பாவத்துக்காக துக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து மனம் திரும்பி இருப்பான், மனம் திரும்பும் போது அவனுக்கு நீதிமான் ஆக்கப்படுது, அவனை சுத்த அங்கியை அவனுக்கு கொடுக்கிறார், அவனை சுத்தமாக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தான் அதை செய்யறார். ஏன்னா இது ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகம், அவர் யாருக்காக மரிச்சாரோ யாருக்காக பாவங்களை சுமந்தாரோ அவங்கள நீதிமான் ஆக்குறாரு அவர், அவர் தான் காரணம் இல்லைங்களா. அதோடு நிக்கிறது இல்ல, அந்த மாதிரி நீதிமான் ஆக்குற எல்லோரையுமே அவர் என்னவும் பண்றாரு, பரிசுத்தவான்களுமா ஆக்குறார் இல்லைங்களா. நான் நீதிமான் ஆயிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இன்னும் பாவத்துல இருக்கிறேன், இன்னும் பாவத்துல ரொம்ப தொடர்ந்து போகிறேன், இன்னும் பொய்காரனா இன்னும் அப்படி இருக்கிறேன்னா என்ன காரணம், நீ நீதிமான் ஆனதே சந்தேகம்னு காரணம். நீ நீதிமான் ஆனதுக்கு காரணம் உண்மையாவே விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது இல்லைங்களா. உண்மையாவே ஆட்டுக்குட்டியான புக்ல நான் இருந்தானா இயேசு என்ன ரட்சித்திருக்கிறார், என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு, நீதிமான் ஆக்குனதுக்கு எனக்கு அடையாளம் என்ன, நான் பரிசுத்தமாக்குதல்ல வளர்ந்து கொண்டு வருகிறேன். புரியுதுங்களா, பரிசுத்தமாக்குதல்ல வளர்ச்சி இருக்கணும், நீதிமான் ஆக்குனதுக்கு அடையாளம் பரிசுத்தமாக்குதல்ல வளர்ச்சி இருக்கணும், அந்த பரிசுத்தம் ஆக்கி ஆக்கி இட்ஸ் அ ப்ராசஸ் இல்லைங்களா. பரிபூர்ணம் இந்த உலகத்தில் அடைய முடியாது, அந்த ப்ராசஸ்ல போறவங்க மட்டும்தான். அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் வேர்டு, தீட்டுள்ளதும் அருவறுப்பும் உள்ளதுன்ற ஒரு டெக்னிக்கல் வேர்டு அது. இது வரைக்கும் ரெவலேஷன்ல யூஸ் பண்ணிருக்காரு, யாருக்கு தெரியுமா யூஸ் பண்ணிருக்காரு, பாபிலோன்ல ஒட்டி பாபிலோனுக்கு கமிட் பண்ணி அதுக்காகவே வாழ்றவங்களுடைய பேர் அது. அவங்க ஒரு குரூப், தீட்டுள்ளதும் அருவறுப்பு பொய்ய நடப்பிக்கிறவங்க, அவங்க எல்லாம் பாபிலோன்ல இருக்கிறவங்க, பாபிலோனுக்கு முத்திரை வாங்கின மிருகத்தின் முத்திரை வாங்கின மக்கள். ஆனா அந்த அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த முத்திரை கிடைக்காது. பாருங்களேன் ரெண்டு குரூப் இதை பார்க்கணும், ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறவங்க, ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்துல இருக்கிறவங்க. ஆட்டுக்குட்டியானவர்னால யோவான் பாக்குறாரு, திரளான ஜனங்க இவங்க எப்படி வந்தாங்க பரலோகத்துக்கு, எல்லா அங்கியும் எல்லா எல்லா கோத்திரத்துல வந்து வெள்ளை அங்கி தலித்து இவங்க இப்படி சந்தோஷமா பாடுறாங்களே, எப்படி வந்தாங்க, எப்படி இவங்க எல்லாம் சுத்தமானாங்க. அந்த வசனத்துல என்ன வருது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து கொண்டு வந்தார்கள் போட்டிருக்கு இல்லைங்களா. ஆட்டுக்குட்டியானவர் தான் செஞ்சவர், அவர் எப்படி செய்யறாரு, அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவங்களை நீதிமான் ஆக்கி அவங்களை பரிசுத்தம் படுத்துறார். சாண்டிபிகேஷன், மறுஜென்மம் அடைந்த ஒவ்வொருத்தனும் பரிசுத்தமாக்குதல்ல வளர். அந்த வளர்ச்சி இல்ல, நான் பரிசுத்தம் இல்ல, அதெல்லாம் இல்ல, ஆனா நான் நீதிமான் ஆயிட்டேன்னு நம்ம சொன்னோம்னா பெரிய பிரச்சனை. பாருங்க அப்படித்தான் ஒரு கூட்டமே இருக்குது, கிறிஸ்தவ கூட்டமே. பரிசுத்தம் வாக்கு வளர்ச்சியே இல்ல, ஆனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றது அது போய் ஏமாத்தம். ஏமாந்துராதீங்க. அது வந்து கத்தி சொல்லணும், டைம் ஆயிடுச்சு. ஏமா பரலோகம் கதவு கிட்ட வந்து ஏமாந்துராதீங்க. நம்ம வந்துட்டோம், இன்னும் ஒரு சாப்டர் முடிக்க போறோம். பரலோகம் கேட் கிட்ட வந்து ஏமாந்துராதீங்க. நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா பரிசுத்தத்தை நாடணும். பரிசுத்தன்மை ஒரு சில நேரங்களில் தவறத்தான் செய்யணும். எஞ்சி இருக்கிற பாவம் நம்மளை கொடுமை தான் படுத்துது. ஆனா தீட்டையும் பொய்யையும் என்ன போட்டிருக்காங்க? நடப்பிக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராக்டிஸ். இங்கிலீஷ்ல அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து இதுவே பிராக்டிஸ். நாள் தவிர வாரம் வாரம் விட்டு 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 அதையே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற வளர்ச்சியே இல்லாது மேற்கொள்றதே இல்லை. பிராக்டிஸாக போயிருச்சு அவங்களுக்கு, அதை விட்டு மேற்கொள்ளவே மாட்டாங்க. அது பிராக்டிஸ் பண்றவங்க பாவத்துல வந்து, ஒரு விசுவாசி வந்து பாவத்துல அவன் சில நேரத்துல விழுவலாம், ஆனா அது விழுவுறது. அவன் ஒருபோதும் மேல அவன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பான், வளர்ந்துகிட்டு இருப்பான், ஆனா பாவத்துல விழுவலாம். ஒரு வேளை அது விழுவுறது, அவன் எந்திரிச்சு வந்துருவான். அதுல ஒருபோதும் தொடர்ந்து போக மாட்டான், பிராக்டிஸ் பண்ண மாட்டான். பிராக்டிஸ்னா புரியுதுங்களா? அது எப்ப பாரு அதுலயே போறது. அது விசுவாசிக்கும் அடையாளமே இல்லை. அதான் சொல்லுவாரு, ஒரு ஆடு வந்து சாக்கடையில விழுந்துடலாம், ஆனா அது ஒருபோதும் சாக்கடையை விரும்பாது. எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வருமோ எந்திரிச்சு வரும். ஆனா பண்ணி விழுந்துச்சுன்னா எந்திரிச்சு வர்றதுக்கே மனசு வராது, அங்கேயே தான் இருக்க பார்க்கும். அதான் ஆடுக்கும் பண்ணிக்கும் வித்தியாசம், ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம். ஆடு சாக்கடையை தேடி ஓடும், இது சாரி பண்ணி சாக்கடையை தேடி ஓடும், ஆனா ஆடு அப்படி ஓடாது இல்லைங்களா? ஆடு தவறி விழுந்துடும், சோதனையினாலேயோ பவர்னாலேயோ விழுந்துடும், ஆனா எந்திரிச்சிடும். அது அதுதான் பாத்துக்கணும், நம்ம ஏமாந்து போக கூடாது. பாருங்களேன், அதான் ஆட்டுக்குட்டியானுடைய புக்ல இருக்கிறவங்கன்னா யாரு? இவர்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இவர்கள் மகிமைப்பட போகிறவர்கள். அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்ன. இப்படி வளர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள அழுவாங்க, அழுவாங்க. எனக்கு அந்த அழுவு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? நீங்க பாத்துக்கங்க, டெய்லி அழுவுறேன், என்னால ஹோலியா வாழ முடிய மாட்டேந்தே, ஏதாவது வருது, என்னால முழுசா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாம. அதுதாங்க கிறிஸ்தவ பரிசுத்தாவி கிரியை, வேற எதுவுமே இல்ல. பாவ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாவத்துக்காக துயரப்படுற குணம். நான் இந்த உலகத்தை விட்டு, உலகம் என் வீடு இல்ல, இந்த உலகம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என்னால இருக்க முடிய மாட்டேங்குது, என் ஜாதியே வேற, என் இயற்கையே வேற, பாவம் இல்லாத ஒரு இடம் வேணும் ஏங்குறவங்களுக்கு தான் பரலோகம். அதான் நம்ம பாத்துக்கணும். அவங்க தான் ஆட்டுக்குட்டியான ஒரு புக்ல போட்டிருக்கிறவங்க பாருங்களேன். சரி, இதோடு நம்ம முடிப்போம். இந்த அதிகாரம் முடியுது. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்திருக்கிறோம்? இந்த அதிகாரத்துல புதிய வானம் புதிய பூமியை பத்தி சொல்லிட்டு சபையை பத்தி அவர் பல விதமான அடையாள மொழிகள்ல யோவான் பேசிட்டு வந்திருக்கிறாரு. பேசிட்டு வந்து சபையினுடைய இன்டீரியரை பத்தி பேசிட்டு கடைசியில ஒரு காரியத்தை வந்து சொல்றாரு நமக்கு இல்லைங்களா? பரலோகத்துக்கு வரக்கூடியவங்க யாரு? தேவ ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்துல இருக்கிறவங்க. நான் சொன்ன ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்துல இருக்கிறவங்களுக்கு பிரதானமான அடையாளம் இல்லைங்களா? பல அடையாளங்கள் யோவான் 1:3 போட்டிருக்கு, படிங்களா? அந்த வசனம் படிச்சு நான் முடிப்போம். 1:3 வசனம் யோவான் 1:3.
நீங்களும் எங்களோட
3:3
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார்.
பாருங்களா, அதுக்கு முன்னாடி இருக்க வசனம் படிங்க.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
பாருங்களேன், அப்படி அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பா இருப்பான். அவருக்கு ஒப்பா இருக்கிறதுனால்தான் நம்ம விவரம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இவ்வளவு நாள் அவருடைய மகிமை எல்லாமே நமக்கு கொடுத்து உயர்த்த போறாருன்னு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறவர்கள், உண்மையாவே இந்த பரலோகத்துக்கு போவேன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் சுத்தம் உள்ளவர் போல் நம்ம பரிசுத்தத்துல ரியலா வளரணுங்க. ஒரு ஹார்ட்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் பேசிடலாம். பரிசுத்தத்துல நம்ம ரியலா வளரணும். பேச்சு இல்ல பரிசுத்தம், நம்ம முயற்சி பரிசுத்தம். புரியுதுங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நீங்க என்ன பரிசுத்தம் இருக்க பார்த்தாலும் அது முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு இட் இஸ் எ எஃபர்ட், நம்முடைய முயற்சி. நம்ம பரிசுத்தமா இருக்கிறது. இயேசு சொல்லல, என்ன சொல்றாரு, பரிசு சீரியஸா அவர் சொல்லல, உன் கண்ணு உனக்கு இடரல் பண்ணுச்சுன்னா அதை புடுங்கி போடுறது கூட ரெடியாகும், கையை உனக்கு இடரல் பண்ணுச்சுன்னா வெட்டி போடுறதுக்கும் ரெடியாகும். ஏன்னா சில பேருக்கு நான் சொல்றேன், சின்ன சின்ன பாவங்களை வச்சுக்கிட்டே வாழ்க்கையில வாதிக்குரிய ஜீவியத்துல முன்னேறாத மாண்டு போற மக்களா நம்ம இருந்துடக்கூடாது. கொஞ்சம் முயற்சி பரிசுத்தம் பக்கம் நம்ம காமிச்சோம்னா ஆண்டவர் ஓடி வந்து அணைச்சு நம்மளை உயர்த்துற அவர் பார்க்க ஒரு அப்பா பா அப்பா என் பிள்ளைக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு எப்படி சுத்தி பாக்குறாரோ பாக்குறவரு. நம்மளே பண்ணி புத்தி காட்டுற மாதிரி சாக்கடையை தேடி ஓடணும்னா நம்ம அவரு தண்டிக்கத்தான் செய்வார், சிக்ஷிக்கத்தான் செய்வார். நம்ம பரிசுத்தத்துக்கு நம்ம என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ, என்னென்ன இது உறுதிகளை எடுக்க முடியுமோ நம்ம செய்யணும். பாருங்க அவ்வளவு சீரியஸா சொல்றாரு, கையை பிடுங்கி போடு, காலை பிடுங்கி போடு, அதை நீ செய்யலன்னா நீ ஒரு சாதாரண கிறிஸ்தவனா இருப்பேன் அவர் சொல்லல. என்ன சொல்றாரு, நரகத்துக்கு தான் போவேன்றார். ஏன் நீ கண்ணை பிடுங்கி போடாம கண்ணோடு நீ பாவம் செஞ்சு வாழ்ந்தீன்னா எரி நரகத்துல போறதை விட பெட்டர் கண்ணை பிடுங்கி போடுன்றார். கண்ணை பிடிங்கி போடாம நான் இருந்துட்டா ஒரு நார்மல் கிறிஸ்தவனா இருந்து எப்படியாவது சமாளிச்சு போறேன், இல்ல நரகம் தான் இதை செய்ய, இல்லனா நீ நரகத்துக்கு தான் போவேன், அதுதான் அந்த கட்டளை. ஆகவே நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தத்தை நாட பார்க்கணும். இந்த பரிசுத்த இடம் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம், அந்த இடத்துக்கு நம்மள ஆயத்தம் பண்றது தான் நம்முடைய கடமை. சரி, ஜெபம் செய்வோம்.